சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 68. இதோ பரிசு.
தமிழா, யாரும் எண்ணவ முடியாத சிறந்த ஒரு பரிசை உனக்கு தரப்போகிறேன்
என்று காதோடு காதாக ஓதினார். காதுக்குள் சூறாவளி அடிப்பது போல இளியாசவின் பெரு உதறுகள் புஸ் புஸ் என்று காற்றையும் விட்டு சொன்ன அந்த பரிசை பற்றி சிறிதும் சிந்திக்காமலே நடன அழகிகளை தொடர்ந்து சென்ற இளம்சழியர் மாளிகையின் கோடியில் இருந்த ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதே பெண்கள் ஹிப்பாலசிற்கு அந்த அறையின் வெளியில் இருந்த மஞ்சத்தை சுட்டிக்காட்டி இங்கு உட்கார் என்று அரேபிய மொழியில் சொன்னார்கள். தமிழகத்தில் இருந்து மேலை நாடுகளுக்கு வந்த வர்த்தகர்களிடமிருந்து தமிழை கற்று கொச்சையாக பேசினாலும் கருத்துக்களை புரிய வைத்தான் இலியாசு. ஆனால் இந்த பெண்களுக்கு தமிழ் அடியோடு தெரியாது போலிருக்கிறதே என்று எண்ணிய இளம்சொழியின் அவர்கள் சைகையிலிருந்து அவர்கள் அபிப்பிராயத்தை புரிந்து கொண்டனாகையால் கையை ஹிப்பாலசியும் அறையையும் மாறி மாறி சாடை காட்டி அறிவித்தான். இதை கண்ட அந்த அரேபிய அழகிகள் இருவரும் கலகலவென்று நகைத்தார்கள். பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கடைசியாக முடியாது என்பதற்கு அறிகுறியாக தலைகளை இருவரும் சேர்த்து ஆட்டினார்கள். அடுத்தபடி இளம்சழியனுக்கும் அந்த மங்கையருக்கும் கையிலேயே சம்பாஷணை தொடர்ந்தது. ஏன் என்று சாடை காட்டி கேட்டான் இளம்சழியன். அவன் அடிமை என்று சாடை காட்டினார்கள் அவர்கள். அவன் அடிமை இல்லை என்று இளம்சழியன் உணர்த்த முயன்றான். தாங்கள் நம்பவில்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தார்கள் அந்த மங்கையர். இந்த சாடை வேடிக்கையை வெறுப்போடு கவனித்த ஹிப்பாலஸ்,
பிரபோ, நான் இங்கேயே படுத்துக் கொள்கிறேன், நீங்கள் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், எதற்கு இவர்களோடு தொல்லை
என்று கூறவே இளம்சொழியன் அறைக்குள் நுழைந்தான். ஒரு சிற்றரசனுக்கு வேண்டிய சகல சௌகரியங்கள் அந்த அறையில் இருந்தன. அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த யவன நாட்டு பொன் விளக்குகள் இரண்டை அந்த அரேபிய அழகிகள் இருவரும் ஏற்றினார்கள். பிரம்மாண்டமான அறை மத்தியில் இருந்த மஞ்சத்தில் பட்டு மெத்தை ஒன்று விரிந்து கிடந்தது. அதை தட்டி திண்டுகளையும் தலையணைகளையும் வைத்தாள் அழகிகளில் ஒருத்தி. இன்னொருத்தி அரை மூலையில் பந்தம் ஒன்றை கொளுத்தி சாம்பிராணியை அதன் மீது தூவினாள். பந்தத்தில் புகை எழுந்து தூபம் கமழத் தொடங்கியதும் மங்கையர் இருவரும் புது உடைகள் இரண்டை பக்கத்து அறையிலிருந்து கொண்டு வந்து இளம்சழியனுக்கு ஒன்றையும் ஹிப்பாலஸிற்கு ஒன்றையும் கொடுத்தார்கள். ஹிப்பாலஸ் வெளித்தாழ்வாரத்தின் தூண்கள் இருந்த மூளைக்கு சென்று தன் ஈர உடைகளை களைந்து வேறு உடை உடுத்திக் கொண்டிருந்தான். உடை கொடுத்ததும் ஹிப்பாலஸை சிறிதும் கவனிக்காத அந்த மங்கையர் இருவரும் இளம்சழியனுக்கு உடை அணிவிக்க தொடங்கினார்கள்.
வேண்டாம், வெளியே செல்லுங்கள் என்று அவர்கள் என்ன கெஞ்சியும் அந்த மங்கையர் கேட்காமல் அவன் மேலங்கையை அவிழ்க்க தொடங்கியதும் இளம்சழியன் வெகுண்டு சே என்று சீறி இருவர் கழுத்தையும் பிடித்து உந்தி வாசற்படிக்கு வெளியில் தள்ளி கதவை சாத்திக் கொண்டு ஈர உடைகளை களைந்து புத்துடை உடுத்தி கதவை மீண்டும் திறந்தான். அப்பொழுதும் வெளியே நின்ற மங்கையர் அவனை பார்த்து நகைத்தனர். பிறகு அவனை பஞ்சனையில் படுத்துக் கொள்ள சொல்லி கால்களை வருடினர். வேறு வழியில்லாமல் அந்த பணிவிடைகளுக்கு ஆளான இளம்சழியன் கண்களை மூடி உறங்குவது போல பாசாங்கு செய்தான். அவன் கண்களை மூடியதும் சற்று நேரம் அவன் முகத்தை ஊன்றி கவனித்த அந்த மங்கையர் அவன் தூங்கிவிட்டான் என்று முடிவு செய்து கதவை மெல்ல சாத்திவிட்டு அறையை விட்டு சென்றனர். அவர்கள் சென்ற சில நிமிடங்களுக்கு எல்லாம் ஹிப்பாலஸ் உள்ளே ஓசைப்படாமல் வந்து
பிரபோ
என்று மெல்ல மெல்ல அழைத்தான். அவன் அழைத்ததால் துணிவோடு கண்ணை விழித்த இளம்சழியன் எது ஹிப்பாலஸ் என்று வினவினான். ஹிப்பாலஸ் வழக்கம் போல தன் நகைச்சுவையை காட்டத் தொடங்கி
இங்க தங்களுக்கு ஆண் துணை கிடைக்காது போலிருக்கிறதே
என்றான். நீ யார், பெண்ணா என்று வினவினான் இளம்சழியன்.
இல்லை, அதனால்தான் என்னை அழைக்க வெளியே தள்ளிவிட்டார்கள்
என்று சொல்லி புன்முறுவல் கூட்டினான் ஹிப்பாலஸ். சரி சரி, உறங்க ஹிப்பாலஸ், விடிய இன்னும் அரை ஜாமம் கூட இல்லை, சற்றாவது தூங்குவோம் என்றான் இளம்சழியன்.
உறங்கவா?
ஹிப்பாலஸின் கேள்வியில் ஆச்சரியம் மண்டி கிடந்தது. ஆமாம், திட்டமாக பதில் சொன்னான் இளம்சழியன்.
உறக்கம் பிடிக்குமா இப்போது?
ஏன் பிடிக்காது?
இருப்பது இளியாசுவின் மாளிகை.
அதனால் என்ன?
நாளைக்கு நமது கதி என்னவென்று சொல்ல முடியாது.
ஏன் முடியாது?
இளியாசு மிகவும் துஷ்டன்.
ஆனால் எனது நண்பன்.
உங்கள் நண்பனா?
ஆமாம்.
எத்தனை நாளாக?
ஒரு ஜாம காலமாக.
எப்படி நண்பனானான்?
நான் செய்த உதவியால்.
கொள்ளை கப்பலை பிடித்துக் கொடுத்ததாலா?
ஆமாம்.
நீங்கள் எங்கு பிடித்துக் கொடுத்தீர்கள்? நீங்கள் தான் துறைமுக கோட்டை வாயிலுக்கு எதிரில் தள்ளாடி மயக்கமாய் விழுந்தீர்களே. உங்களை காவலர் தூக்கி கொண்டு போனதை நான் பார்த்தேனே.
ஹிப்பாலஸின் இந்த வார்த்தைகளை கேட்ட இளம்சழியன் மெல்ல நகைத்துவிட்டு நடந்ததை விவரிக்க தொடங்கினார். ஹிப்பாலஸ், இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து சுலபத்தில் நாம் தப்ப முடியும் என்று நான் நினைத்திருந்தால் என்னை விட பெரிய முட்டால் உலகத்தில் இருக்க முடியாது. பணத்தாசியால் உயிரை வெறுத்து எரித்திரிய கடல் பிராந்தியத்தில் கொள்ளையடிப்பவர்களை அந்த பணத்தாசியை காட்டியே தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த ஆசையை காட்டியே அவர்களை காணாவுக்கு அழைத்து வந்தேன். சாம்பிராணி நாட்டு மன்னன் குணத்தை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். தனது நாட்டு சாம்பிராணியிடம் அவனுக்கு உயிர், அதை தொட யார் முயன்றாலும் அவர்களை ஒழித்துவிட தயங்க மாட்டான் என்பது பிரசித்தம். ஆகவே அவன் ஆட்களிடம் இந்த கொள்ளையரை காட்டி கொடுத்து அதன் மூலம் தப்பவை முடிவு செய்தேன். ஆனால் கோட்டைக்குள் நுழைவது எப்படி? போரிட்டா முடியவே முடியாது. தூரத்தில் யாராவது வருவதைக் கண்டால் ஈட்டி எறிந்து கோட்டை காவலர் கொன்றுவிடக் கூடும். ஆகவே மயக்கமடைந்தவனைப் போல பாசாங்கு செய்தேன், தள்ளாடினேன், விழுந்தேன். மயக்கம் பல காரியங்களுக்கு நல்ல மருந்து இப்பாலஸ் என்று சொல்லி சற்று நிதானித்தான் படைத்தலைவன்.
பிறங்க,
படைத்தலைவன் தந்திரத்தை கேட்டதால் ஆச்சரியம் பூரணமாக துணித்த குரலில் வினவினான் இப்பாலஸ். இளம்சொழியன் மேலும் தொடர்ந்தான், பிறகு காவலர் விடுதிக்கு எடுத்து செல்லப்பட்டேன். எனக்கு சிகிச்சை செய்தார்கள். நான் மெல்ல கண் விழித்து, அவசரம், சாம்பிராணி குவியலுக்கு ஆபத்து, கோட்டை தலைவனை உடனே பார்க்க வேண்டும் என்று அறையும் குறையுமாக உளறுவதைப் போல பாசாங்கு செய்தேன். காவலர் ஓடினார்கள். தலைவன் வருவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் தலைவனுக்கு பதில் இலியாசுவே வந்தான். இலியாசுவை நான் அங்கு எதிர்பார்க்கவில்லை. ஒரு மாத காலமாக இலியாசு இங்குதான் இருக்கின்றான் என்று பின்புதான் அறிந்தேன். அவன்தான் இலியாசு என்பது முதலில் எனக்கு தெரியாது. அரேபியர் இருவர் என்னை எழுப்பி பலவந்தமாக என்னை தலை வணங்கச் செய்த பின்பு மன்னரிடம் விஷயத்தை சொல் என்று அதட்டிய பிறகு வந்தவன் யார் என்பதை உணர்ந்தேன். சுருக்கமாக சொல்லி முடித்தேன். கோபத்தால் இலியாசு இடிபோல இறைந்தான். இறைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தாழ்மையோடு உணர்த்தி கொள்ளைக்காரர்களை பிடித்துக் கொடுப்பது என் கடமை என்றும், ஒரு மன்னனிடம் சேவகம் செய்யும் மொழி என்னது, நான் இன்னொரு மன்னனுக்கு துரோகம் செய்ய இஷ்டப்படாதது போல கப்பலில் இருந்து தப்பி வந்ததாக கூறினேன்.
அதை நம்பினானா மன்னன்
என்று கேட்டான் ஹிப்பாலஸ். நம்ப செய்தேன் ஹிப்பாலஸ். நான் சொன்னதை கேட்டதுமே கப்பலை கைப்பற்ற படகுகளை தயார் செய்ய உத்தரவிட்டான் இலியாசு. அதைவிட சுலப வழி இருப்பதாகவும் கொள்ளையரை நானே பந்தம் காட்டி தரைக்கு வரவழைத்து விட முடியும் என்பதையும் தெரிவித்தேன். இலியாசு கூறிய அறிவு உடையவன். நாலு வார்த்தைகள் நான் பேசுவதற்குள்ளாகவே திட்டத்தை புரிந்து கொண்டு என்னை பின்பற்றும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். விளைவு உனக்கே தெரியும். கொள்ளையர்கள் அவர்கள் பொக்கிஷம் இரண்டும் இலியாசுவிடம் சிக்கி இருக்கிறது என்றான் இளம் சழியன்.
அவை மட்டுமல்ல படைத்தலைவரே, நாமும் சிக்கியிருக்கிறோம்
என்று குறிப்பிட்டான் ஹிப்பாலஸ். உண்மைதான். இருப்பினும் இலியாசு நன்றி உடையவனாக தெரிகிறது. காலையில் பார்ப்போம். படுத்துக்கொள், கதவை சாத்தி கொண்டு போ என்றான் இளம் சழியன். ஹிப்பாலஸ் அரை கதவை மூடிக்கொண்டு வெளியே சென்று படுத்தார். அன்றிரவு நேர்ந்த பல நிகழ்ச்சிகளால் கண்களை மூடினாலும் தூக்கம் வராததால் ஏதோ யோசனையில் ஆழ்ந்து கிடந்தார். அந்த யோசனைகளை மெல்ல தாழ்வாரத்தின் கோடியில் ஏற்பட்ட ஒரு அருவம் கலைத்தது. தலையிலிருந்து கால் முதல் முக்காடிட்ட ஒரு உருவம் ஓசைப்படாமல் நடந்து வந்து இளம் சழியன் படுத்திருந்த அறை கதவை திறந்தது. படுத்தபடியே அந்த உருவத்தின் வருகையை கவனித்த ஹிப்பாலஸ் மெல்ல எழுந்து அது யார் என்பதை அறிய முயன்றான். ஆனால் அடுத்த வினாடி அந்த உருவம் அறைக்குள் நுழைந்து கதவையும் தாழிட்டுக் கொண்டது. சரியில் என்று எழுந்து ஹிப்பாலஸ் கதவண்டை சென்று அதை திறக்க முயன்றான். முடியவில்லை. உள்ளே ஏதோ அரவம் கேட்கிறதா என்று காதை கதவிடம் வைத்து உற்று கேட்டார். பேரரவம் ஏதுமில்லை என்றாலும் இருவர் பேசும் அரவம் கேட்கத்தான் செய்தது. அத்தோடு புதிதாக உள்ளே நுழைந்த உருவம் இதோ இதோ பரிசு பரிசு என்று சொன்ன சொற்களும் ஹிப்பாலஸின் காதில் விழுந்தன. உள்ளே விபரீதம் ஏதோ நிகழ்கிறது என்பதை உணர்ந்த ஹிப்பாலஸ் அந்த விபரீதம் எதுவாக இருக்கக்கூடும் என்பதை அறிய முடியாமலும் தலைவனுக்கு எப்படி உதவலாம் என்பதை நிர்ணயிக்க முடியாமலும் பெரிதும் திணறினான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.